الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. جنيتكم مدفكم ريا سغودر سغودر خليا السلام عليكم ورحمة الله وبركاته. نام إن دورتل تدراخ كنمني ريتوذر محمد صلى الله عليه وسلم أنور خلين புண்ணான வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில துளிகளை கற்றறிந்து வருகின்றோம். அந்த தொடரில் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாத்தின் ஆரம்பகால வளர்ச்சியின் மிக பிரதானமான ஒரு மாற்றத்துக்கு காரணமாக அமைந்த சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறு பிரித்தே அறியப்பட்ட நாளன்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் வாக்களிக்கக்கூடிய யோமுல் ஃபுர்கான் யோமுல் தகல் ஜம்ஆன் இரண்டு படையினர்கள் சந்தித்தே சத்தியமும் அசத்தியமும் மிக தெளிவாக பிரித்து காட்டப்பட்ட நாள். அந்த நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். எண்ணிக்கையில் மிக சொற்பமானவர்களாக இருந்த அந்த ஈமானிய படை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலில் அவர்களின் தலைமைத்துவத்தை தாங்கியிருந்த அந்த சிறிய படை அந்த மக்கா குறைஷி காஃபிர்களுடைய பாரிய படையை எதிர்த்து தாக்கி ஒரு சில மணி நேரங்களில் மிக பெரும் வெற்றியை தழுவிய அந்த சம்பவத்தை தான் நாங்கள் படித்து வருகின்றோம். அதில் நாம் ஆரம்பமாக அந்த யுத்தத்துக்கு காரணமாக அமைந்த சில நிகழ்வுகளையும் அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய படை எந்த இடத்தில் சென்று அவர்களுடைய கூடாரத்தை இட்டார்கள், எதிரணியினர்கள் அந்த மக்காவிலே அந்த பத்ர் போர்க்களத்திலே அவர்களுக்குரிய இடத்தை வந்தடைகின்றார்கள், இப்பொழுதே இரண்டு படையினர்களும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது. அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்மா ஹாதிஹி குரைஷுன் கத் அக்பலத் பிஹுயலாஇஹா வஃபக்ரிஹா துஹாதுக வதுகذிபு ரசூலக் அல்லாஹும்மா ஃபனஸ்ரக அல்லதி வஅத்தனி அல்லாஹும்மா அஹ்னிஹிமுல் கதா. நபி அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த இரண்டு அணியினர்களும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் பின்வருமாறு சொல்லுகின்றார்கள், இறைவா, இதோ இந்த குறைசி படையினர்கள் இவர்கள் கர்வத்துடனும் மமதையுடனும் அகங்காரத்துடனும் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை எதிர்த்து இவர்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய இறை தூதரை பொய்ப்பிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். நீ எனக்கு வாக்களித்த அந்த உதவியை இந்த இடத்திலே உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். இன்றைய இந்த காலை பொழுதில் இவர்களை முழுமையாக கருவறுத்து அழித்து விடுவாயாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவர்களாக நபி அவர்கள் அந்த படையினர்களை எதிர்த்து நிற்கின்றார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்பத் இப்னு ரபீஆ என்று சொல்லக்கூடிய அந்த குறைஷி காவிர்களுடைய அணியிலே இருந்த முக்கியமான ஒரு தலைவர். அந்த உத்பா சிவப்பு நிற ஒரு குதிரையிலே அவன் அங்கே அந்த போர்க்களத்திலே அவன் சுட்டித் திரிந்து கொண்டிருப்பதை நபி அவர்கள் அவதானிக்கின்றார்கள். அவன் ஒரு ஒட்டகத்திலே இருந்தான், சிவப்பு நிற ஒட்டகத்திலே அதாவது அமர்ந்தவனாக அந்த குறைசி காவிர்களுடைய படை இருக்கக்கூடிய இடத்திலே அங்குமிங்கும் சுற்றிக் கொண்டிருப்பதை நபி அவர்கள் அவதானித்து சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்ததை நாங்கள் கடந்த அமர்வுலே பார்த்தோம். இந்த மக்காவுடைய படையிலே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தப்பட்டது. உத்பாவுடைய ஒரு ஆலோசனை அங்கே வைக்கப்பட்டது. நாங்கள் ஏன் எங்களுடைய குடும்பத்தவர்களை எதிர்த்து போரிட வேண்டும்? நாங்கள் எங்களுடைய அந்த வணிக கூட்டம் பாதுகாப்பாக மக்காவை சென்றடைந்து விட்டது தானே, எங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது, ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த படையை திருப்பி செல்லலாமே என்ற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டது உத்பாவின் மூலமாக. அந்த நேரத்தில் அதை எதிர்த்து பேசியவன் யார்? அபூ ஜஹல். இல்லை, நிச்சயமாக நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம், இந்த விடயத்திலே ஒரு முடிவை கண்டுவிட்டு தான் நாங்கள் மக்காவுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று அடம்பிடித்தான். அதனால் அந்த உத்பாவுடைய கோரிக்கை அந்த இடத்திலே முழுமையாக தட்டி கழிக்கப்பட்டது. அதனால் தான் நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உத்பா சிவப்பு நிற ஒட்டகத்திலே அவன் நடமாடிக்கொண்டிருப்பதை பார்த்து நபியவர்கள் சொன்னார்கள், இந்த கூட்டத்திலே ஒரு மனிதனிடத்திலே நலவிருக்கும் என்றிருந்தால் இந்த சிவப்பு நிற ஒட்டகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உத்பாவிலேதான் நன்மை இருந்திருக்கும். இவனுடைய கூற்றுக்கு இந்த மக்கள் கட்டுப்பட்டிருந்தால் அவர்கள் நன்மை அடைந்திருப்பார்கள், அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள், நேர்வழி அதாவது இந்த பெரிய சேதங்களில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள் என்ற கருத்துப்பட சொல்லுகின்றார்கள். அந்த உத்பாவுடைய அந்த ஆலோசனையை கருத்தை நபி அவர்கள் மதித்தவர்களாக அந்த கருத்தை சொல்லுகின்றார்கள். இப்படி சொல்லிவிட்டு அந்த இரண்டு படையினர்களும் நேரடியாக ஒருவருக்கொருவர் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு இந்த நேரத்திலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சோர்களே, ஏற்கனவே நாம் சொன்னதை போன்றே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சமகால யுத்தத்தை போன்று அல்ல, நேரடியாக இரண்டு பிரிவினர்களும் ஒருவருக்கொருவர் மோதக்கூடிய அந்த காட்சி என்று சொன்னால் இரு சாரார்களும் மரணத்தை நேரடியாக பார்க்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். இந்த நேரத்திலே நபி அவர்கள் வஹியின் மூலமாக அல்லாஹுவின் கட்டளையுடன் செயல்படக்கூடியவர்கள், அல்லாஹுடைய வாக்குறுதியிலே தளராத ஆழமான ஆணித்தரமான உறுதியை மிக முழுமையாக வைத்திருந்தவர்கள் தான் நபி அவர்கள். அவர்களை சார்ந்த அந்த ஈமானிய நெஞ்சங்களாகிய சஹாபாக்களும் அதே ஈமானிய நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நபி அவர்கள் அந்த மூமின்களுடைய படையை சஃபுகளை வரிசைப்படுத்துகின்றார்கள். அந்த போருக்காக வேண்டி படையினர்கள் அப்படியே இறுக்கமாக அப்படியே அணியணியாக வைக்கப்படுவார்கள். இதைத்தான் சூரத்து சஃப் என்ற ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இதையொட்டி வந்த ஒரு வசனம் அல்ல, அப்படி இருந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாதிலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ். சூரத்து சஃப் என்ற ஒரு அத்தியாயம் இருக்குதா இல்லையா குர்ஆன்ல? அல்லாஹ் அதிலே என்ன சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாதிலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ். அல்லாஹுடைய பாதையிலே மிகவுமே பலமான அணியினர்களாக இருந்து எதிரிகளை எதிர்த்து போரிடக்கூடிய மக்களை அல்லாஹு தஆலா நிச்சயமாக நேசிக்கின்றான் என்று சொல்லுகின்றான். அந்த அடிப்படையிலே நபி அவர்கள் யுத்தத்தின் அந்த படையின் தளபதி என்ற காரணத்தினால் அந்த மூமின்களுடைய படையினர்களுடைய சஃபுகளை வரிசைகளை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அந்த சஃபை அவர்கள் கையிலே இருந்த ஒரு அம்பை வைத்து சும்மா சாதாரணமாக அந்த அம்பை வைத்து வைத்து மக்களை சரி செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அந்த வரிசையிலே ஒரு மனிதர் இருந்தார், சவாஜி புன் ஹஜியா என்று சொல்லக்கூடியவர். அவர் அந்த வரிசையில கொஞ்சம் முந்தி இருந்தாங்க, வேணுமென்று தான் முந்தி இருக்கிறாரு. நபி அவங்க இந்த சஃபை சரி செய்து கொண்டு வருகின்றார்கள், வேணுமென்று தான் முந்தி இருக்கின்றார்கள். முந்தி இருக்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்பினால கொஞ்சம் அவருடைய வயிற்றில் குத்தி என்ன சொல்லுகின்றார்கள், கொஞ்சம் இஸ்தவியா சவாஜ். அந்த சஹாபியை பார் சொல்லுகின்றார்கள், சவாதே நீ சஃபுல வரிசையில நேராக சரியாக இருக்க வேண்டும். அப்ப இது யுத்த காலத்தில் சஃபை சரி செய்வதாக இருந்தா பள்ளியுடைய சஃபு எப்படி இருக்க வேண்டும்? அது ஒரு தனி தலைப்பு. தொழுகைக்காக வேண்டிய சஃபு எப்படி இருக்க வேண்டும்? அது ஒரு தனி தலைப்பு. யுத்த காலத்திலேயே அந்த வரிசையை சரி செய்வதில் நபி அவங்க மிகவுமே கரிசனை காட்டினார்கள். என் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், வரிசையாக இருந்து அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்கின்றான். அந்த அடிப்படையில் சவாதை பார்த்து சொல்லுகின்றார்கள், இஸ்தவிய சவாத், சவாதே நீங்க நேராக இருங்க, சஃபுல ஏன் குழஞ்சி நீங்க முன்னால வந்திருக்கிறீங்க. இதை சொன்ன நேரத்திலே அந்த சவாத் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் ஔ ஜஅதனி ஃபஅக்கிதனி, அல்லாஹுடைய தூதரே எனக்கு நோவினை ஏற்படுத்தி விட்டீர்கள், எனக்கு கொஞ்சம் நொந்து விட்டதே, அதனால நான் பழிவாங்க வேண்டும் உங்களிடத்திலே. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, அல்லாஹுடைய தூதரே உங்களிடத்தில் இருந்து நான் பழிவாங்க வேண்டும். சாதாரண ஒரு போராளி தளபதியை பார்த்து இப்படி கேட்டால் என்ன நடக்கும், எப்படி இருக்கும்? சோர்களே, நபி அவர்கள் உடனடியாக அவர்களுடைய அங்கியை விளக்கி அவர்களுடைய வயிற்றை எந்த இடத்துக்கு நான் குத்தினேனோ அதே அம்பினால் என்னையும் நீ குத்திவிடே சவாதே என்று சொல்லி நபி அவர்கள் அவர்களுடைய வயிற்றை வெளியாக்குகின்றார்கள். உடனடியாக நபி அவர்களை மிக வேகமாக அவர்கள் தழுவிக்கொண்டு நபி அவர்களுடைய வயிற்றை முத்தமிடுகின்றார்கள், வயிற்றை முத்தமிடுகின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கேட்கின்றார்கள், சவாதே ஏன் நீ இப்படி நடந்து கொண்டாய், வேணுமென்று நீ ஏன் இப்படி நடந்து கொண்டாய்? அப்பொழுது சவா சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, இப்பொழுது நிலைமையை நீங்க பாக்குறீங்க தானே, அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்ப சாவுக்கும் வாழ்வுக்கும் இடையிலான போராட்டம், இப்ப என்ன நிலைமை, என்னவாகும் அடுத்த நொடி பொழுதுல என்று தெரியாது. நாங்கள் அணியில இருந்திருக்கின்றோம், அவர்கள் பெரும் திரளாக எங்களை எதிர்த்து தாக்க தயாராக இருக்கின்றார்கள், நிலைமை எப்படி ஆகும் என்று தெரியாது. ஆகவே என்னுடைய மேனி கடைசியாக நான் மரணிப்பதற்கு முன்னால் உங்களுடைய மேனியுடன் தான் பட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதனால் தான் வேண்டும் என்று இப்படி நடந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி அவர்கள் அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள். இது ஒரு நிகழ்வு. இப்படியாக அந்த சஃபுகள் சரி செய்யப்பட்டதற்கு பின்னால் நபி அவர்கள் அவர்களுடைய அந்த தளபதியுடைய அழுத்தமான கட்டளைகளை பிறப்பிக்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய கடைசி கட்டளைகள் வரும் வரைக்கும் நீங்கள் தாக்குதலை ஆரம்பிக்க கூடாது. முதலாவதாக சொல்லுகின்றார்கள், இப்படித்தான் தாக்குதல், அதாவது அவர்கள் உங்களை நெருங்கி வந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த படையினர்கள் உங்களை நெருங்கி வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் அம்புகளை எடுத்து அவர்களின் மீது எரிய வேண்டும். ஆனால் அம்புகளிலே ஒரு பகுதியை நீங்கள் உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் எரிந்துவிடக்கூடாது, தேவைக்கு ஏற்ப அம்புகளை எரிய வேண்டும். அதே நேரத்திலே எந்த காரணம் கொண்டும் வாள்களை உருவிவிடக்கூடாது. அவர்கள் உங்களை முழுமையாக சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தால் தான் வாளை உருவ வேண்டும். இல்லை என்று சொன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற நேரத்தில் அம்பால தான் உங்களுடைய ஃபைட்டிங் இருக்க வேண்டும். தாக்குதல் எப்படி இருக்கணும், அம்பால இருக்க வேண்டும், ஆட்களை குறிவைத்து அம்பறிய வேண்டும். நீங்கள் வாளை எப்போ உருவ வேண்டும் என்று சொன்னா உங்களோட நெருங்கி இரண்டரை கலந்து விட்டார்கள் என்று சொன்னால் தான் வாளை உருவ வேண்டும். அருமையான கட்டளைகள். இந்த கட்டளைகளோட நபி அவர்கள் அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருந்த அந்த கூடாரத்தை நோக்கி அந்த யுத்தத்தை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று அவர்களுக்கென தனியாக ஒரு கூடாரமும் அதற்கான பாதுகாப்பு படையினர்களும் அங்கே தயார் செய்யப்பட்டிருந்தார்கள். சஅதுவும் ஆதுடைய தலைமையிலே அவர்கள் அந்த கூடாரத்தை நோக்கி அந்த மேற்கு நிலத்துக்கு நபி அவர்கள் நகர்ந்து விடுகின்றார்கள். படை அங்கே எதற்காக நேரடியாக சந்திப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த அபூ ஜஹலும் அவனுக்கும் அல்லாஹ்வுல ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா, அல்லாஹ் படைச்சவனு நம்பிக்கை இருக்குதா இல்லையா, இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வோட சேர்த்து பல கடவுள்களை அவர்கள் வணங்கி வந்தார்கள். இப்ப இந்த அபூ ஜஹலும் கேட்டு வாங்குகின்றான், அல்லாஹ்விடத்தில் இவனை இப்படியான ஒரு பிரார்த்தனை செய்கின்றான். என்ன சொல்லுகின்றான் தெரியுமா, இறைவா அல்லாஹும்மா அக்தனா லிர்ரஹிம், அல்லாஹும்மா அக்தனா அல்லது அக்தனா லிர்ரஹிம், இதோ எங்களை எதிர்த்து போரிட வந்திருக்கக்கூடிய முகமது இருக்கின்றாரே, எங்களுடைய குடும்ப உறவுகளை துண்டித்தவர், எங்களுக்கு தெரியாத ஒரு புதிய மார்க்கத்தை, அல்லாஹ் அடுத்து சொல்றான், எங்களுக்கு தெரியாத ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு எங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றார், இன்றைய காலை பொழுதிலே இவரை அழித்து விடு. யார் கேட்கிறான், அப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை எப்படி இருந்திருக்குது, நாங்க சத்தியத்தில் இருக்கின்றோம் என்றோரே நம்பிக்கை அவன் உள்ளத்தில் இருந்திருக்குது. ஆனால் அவன் இருந்தது அசத்தியத்திலே. எப்படி இருந்தாலும் இவனும் இப்படியான ஒரு பிரார்த்தனையை சொல்லிவிட்டு இன்னும் முன்னேறி சொல்லுகின்றான், இறைவா இந்த இரு படையினர்களிலும் யார் உனக்கு மிக விருப்பமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ இன்றைய தினத்தில் உதவி செய்துவிடு அப்படியும் சொல்லுகின்றான். அப்ப அவனுடைய எண்ணத்தில் இந்த முகம்மதும் முகம்மதோடு சேர்ந்திருக்கக்கூடியவர்களும் அசத்தியத்திலும் எங்களுடைய படையினர்கள் தான் அல்லாஹுக்கு நேசமானவர்கள், நெருக்கமானவர்கள், நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கின்றோம் என்பதை போன்று ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். இந்த விடயத்தில் தான் பின்வரும் குர்ஆன் வசனம் சூரத்துல் அன்பாலுடைய 19வது வசனம் இறங்குகின்றது, இன் தஸ்தஃப்திஹு ஃபக்கத் ஜாஅகுமுல் ஃபத்ஹ் وَإِن تَنْتَهُوا فَهُوَ خَيْرٌ لَكُمْ وَإِن تَعُودُوا نَعُدْ وَلَنْ تُغْنِيَ عَنْكُمْ فِئَتُكُمْ شَيْئًا وَلَوْ كَثُرَتْ وَإِنَّ اللَّهَ وَأَنَّ اللَّهَ مَعَ الْمُؤْمِنِينَ. الله تعالى சொல்லுகின்றான், நீங்கள் இந்த யுத்தத்திலே ஒரு முடிவை தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தால் இதோ தீர்ப்பு வந்து விட்டது. அப்படி அர்த்தம் என்ன, நீங்களாக கேட்டு வாங்கிக் கொண்டீர்கள், நீங்கள் ஒரு தீர்ப்பு அதான் நீங்க அடம்பிடித்தீர்கள். ஒரு தீர்வு இல்லாம இந்த இடத்திலிருந்து நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் என்று நீங்கள் அடம்பிடித்தீர்கள் அல்லவா? அப்படி நீங்கள் தீர்ப்பை எதிர்பார்த்தால் இதோ தீர்ப்பு வந்து விட்டது. அது உங்களுக்கு சாதகமாக அல்ல, மாறாக உங்களுக்கு பாதகமாகத்தான் அந்த தீர்வு வர இருக்கின்றது. நீங்கள் தவிர்ந்து கொண்டால் அது உங்களுக்கு சிறந்தது. யுத்தம் செய்யாம தவிர்ந்து கொண்டால் உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் திரும்பி வந்தால் நாங்களும் திரும்பி வருவோம். உங்களுடைய இந்த பெரிய எண்ணிக்கை உங்களுக்கு எந்த நன்மையையும் செய்ய போவதில்லை, எந்த உதவியையும் செய்ய போகவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் இறை விசுவாசிகளுடன் தான் இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் யாருக்கு உதவி செய்ய போகின்றான் இன்றைய தினத்திலே? யார் அவனை நம்பி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹுடைய உதவி நிச்சயம் என்ற கருத்துப்பட அல்லாஹு தாலா அந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். இப்பொழுது நேரம் மிகவும் நெருங்கிவிட்டது. இரு படையினர்களும் சந்திக்கக்கூடிய நேரம் மிகவும் நெருங்கிவிட்டது. இந்த யுத்தத்துடைய முதல் கட்ட தீயாக ஒரு நிகழ்வு அங்கே நடக்கின்றது. அந்த எதிர் அணியில் இருந்தான் அஸ்வத் இப்னு அப்துல் அசத் அல் மக்சூமி என்று சொல்லக்கூடியவன். அல் அஸ்வத் இப்னு அப்துல் அசத் அல் மக்சூமி பனு மக்சூம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு படுமோசமான ஒரு காவிர் இருந்தான். அவன் ஒரு சூளுரை செய்கின்றான். மிக மோசமானவனாக இருந்தான். அவன் ஒரு சூளுரை செய்கின்றான். இந்த முஸ்லிம்களுடைய அணியினர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றே அவர்களுடைய நீர் தொட்டியிலே நான் நிச்சயமாக நீர் அருந்துவேன், அல்லது அதை அப்படியே இடித்து விடுவேன், அவர்களுக்கு நீர் கிடைக்காத விதத்திலே அதை அப்படியே மூடி விடுவேன், அல்லது நான் அங்கே கொலை உண்டு விடுவேன். எப்படி அவனுடைய சத்தியம் இருந்தது? எப்படி சபதம் எடுக்கின்றான்? அந்த நீர் தொட்டியில போய் நான் நீர் அருந்துவேன், அல்லது அதை நான் இடித்து விடுவேன், அல்லது அந்த இடத்துல என்னுடைய உயிர் போகும் வரைக்கும் நான் தாக்கு பிடிப்பேன் என்ற கருத்துப்படி ஒரு சூளுரை ஒரு சத்தியம் செய்கின்றான். சத்தியம் செய்து கொண்டே அப்படியே இதான் முதலாவது நிகழ்வு. அப்படியே என்ன செய்கின்றான்? முஸ்லிம்களுடைய படையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றான். வருவதை அவதானிக்கின்றார் யார்? ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவதானிக்கின்றார்கள். அவதானித்தவர்கள் கையில இருந்த வாளினால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேகமாக அவனை தாக்குகின்றார்கள். அவனுடைய கணுக்கால் அப்படியே கணுக்கால அப்படியே காலில் இருந்து பிரித்து விடுகின்றார்கள். மிக வேகமான தாக்குதல். அப்படி இருந்த பொழுதிலும் அவன் இழுத்து இழுத்து வருகின்றான். அவனுடைய சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஏன், அந்த ஜாஹிலியா காலத்தில் அப்படி ஒரு முறை இருந்தது, சத்தியம் செய்தால் அதை நிறைவேற்றுவதில் எந்த பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பார்கள். அதுவும் மிக மோசமான முறையில் சத்தியங்கள் செய்வார்கள். சில நேரங்களில் எப்படி சத்தியம் செய்வார்கள்? ஜாஹிலியா காலத்திலே ஏற்கனவே நாங்கள் படித்திருப்போம் இந்த நிகழ்வுகளை. தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஒட்டகம் தன்னுடைய நீர் தொட்டியிலே நீர் அருந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஒட்டகத்தின் எஜமானனை கொலை செய்து அவனுடைய மண்டையோட்டிலே மது அருந்தும் வரை நான் குளிக்க மாட்டேன். இப்படியாக எல்லாம் மடத்தனமாக சபதமிடக்கூடிய சத்தியமிடக்கூடிய அந்த மடமை அவர்களிடத்தில் இருந்தது. அந்த அடிப்படையிலே இந்த அல் அஸ்வத் இப்னு அப்துல் அசத் சத்தியம் செய்து விட்டான் அல்லவா, அதனால கால் கணுக்கால் சரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியே இழுத்து இழுத்து வந்து அந்த நீர் தொட்டியில் அப்படியே விழுகின்றான். சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி விழுந்த மாத்திரத்தில் இன்னும் வேகமாக ஹம்சா அவனை தாக்கி அந்த இடத்திலே அவனுடைய கதையை முடித்து விடுகின்றார்கள். இதுதான் முதலாவது கொலை. முதலாவது அப்ப யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அல் அஸ்வத் இப்னு அப்துல் அசத் என்று சொல்லக்கூடிய அந்த காவிரை யார் கொலை செய்து விட்டார்கள்? ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்து விட்டார்கள். ஆகவே இது அந்த யுத்தத்துடைய தீயை மிக வேகமாக கொளுத்தி விட்டது. அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தையும் ஒரு தாழ்வு சிக்கலையும் ஏற்படுத்தி விட்டது. இந்த நேரத்திலேதான் அந்த எதிரணியில இருந்த மூவர்கள் முன் வருகின்றார்கள். இதுதான் ஆரம்ப காலத்தில் யுத்தத்துடைய முறை. முதல்ல வந்து மல்யுத்தத்துக்காக அழைப்பார்கள். தனித்தனியாக இரண்டு மூன்று பேர்கள் வந்து இந்த அணியில மூன்று பேர் அழைப்பார்கள், அல்லது இரண்டு பேர் அழைப்பார்கள். அந்த அணியில இரண்டு மூன்று பேர் வந்து நேருக்கு நேர் தனித்தனியாக போரிடுவார்கள். அதற்கு பின்னாடி இரண்டு படையினர்களும் கலந்து கொள்வார்கள். இதுதான் அந்த ஜாஹிலியா காலத்து அந்த பழங்கால யுத்தத்துடைய முறையாக இருந்தது. இந்த அடிப்படையிலே யார் வருகின்றார்கள்? உத்பா ஷைபா ஒலித் லேசானவர்கள் அல்ல, மிக முக்கியமான தளபதிகள். உத்பாவும் ஷைபாவும் ரபியாவுடைய மக்கள். உத்பத்து முன் ரபியா, ஷைபத்து முன் ரபியா. அதே போன்றே உத்பாவுடைய மகன் ஒலித் இப்னு உத்பா. இந்த மூவர்களும் குறைசி காவிரிகளில் இருந்த மிக முக்கியமான தலைவர்களும். வலீத் மிக முக்கியமான ஒரு வீரனாகவும் இருந்தான். இப்படியான இந்த மூன்று வீரர்களும் வருகின்றார்கள். சூளுரை பாடியவர்களாக அந்த காவிரிகளுடைய அணியில இருந்து சற்று விலகி வந்தே சூளுரை பாடுகின்றார்கள். இதோ நாங்கள் வந்திருக்கின்றோம், உங்களுடைய அணியில இருந்து மூவர் எங்களுடன் மல்யுத்தம் பிடிப்பதற்காக தாக்கு பிடிப்பதற்காக வாருமென்று அவர்கள் வேகமாக பேச ஆரம்பிக்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை பார்த்து ஆலோசனை கொடுத்ததும் மூன்று அன்சாரி வாலிபர்கள், அன்சாரிகள் மூன்று பேர்கள் வெளியாகின்றார்கள். முஸ்லிம்களுடைய படையில இருந்து மூவர்கள் வெளியேறுகின்றார்கள். யார் அவர்கள்? அவுஃப் இப்னுல் ஹாரிஸ், அதே போன்று முஅவ்வித் இப்னுல் ஹாரிஸ். அஃப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பெண்மணியுடைய இரண்டு பிள்ளைகளும் தான் அவுஃபும் முஅவ்விதும். இவர்கள் ஒருவர் தான் பின்னால் அபூஜஹலை கொலை செய்து பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். அவுஃபும் முஅவ்விதும் ஹாரிஸுடைய மக்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, முக்கியமான வீரர், ஒரு தளபதியும் தான் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. அந்த மூவரும் முன் வருகின்றார்கள். யாரை எதிர்த்து? இந்த உத்பாவையும் ஷைபாவையும் வலீதையும் எதிர்த்து தனித்தனியாக போரிடுவதற்காக, மல்யுத்தம் பிடிப்பதற்காக வேண்டி மூவரும் வருகின்றார்கள். வந்த மாத்திரத்திலே அவர்கள் அங்கிருந்து பேசுகின்றார்கள். ஏன் நேரடியாக பார்த்துக் கொள்ள முடியாது? அவங்க அங்கிருந்து பேசுறாங்க, நீங்க யாரு வந்திருக்கிறீங்க, நீங்க யாரு வந்திருக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, ரஹ்தும் மினல் அன்சார், நாங்க அன்சாரிகள்ல இருந்து சில வாலிபர்கள் வந்திருக்கின்றோம். அப்ப அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த காவிர்கள் சொல்லுகின்றார்கள், அகிஃபா உன் கிராம், நீங்க எங்களுக்கு நிகரானவர்கள் தான், சங்கையானவர்கள் தான். பாருங்க, அப்ப கூட என்ன செய்யல, நேர்மையாக நிதானமாகத்தான் பேசுகின்றார்கள். அகிஃபா உன் கிராம், நீங்க எங்களுக்கு நிகரானவங்க, எங்களோட யுத்தம் செய்யறதுக்கு நிகரானவர்கள் தான், சங்கையானவர்கள். ஆனால் நாங்க எதிர்பார்க்கிறது யாரு? உங்களை அல்ல, எங்களுடைய சாச்சா பெரியம்மாட மக்கள் வந்திருக்கிறாங்களே அவங்க. அப்ப எங்கட கோத்திரத்திலிருந்து வரணும்? அங்க அலி இருக்கிறாரே, ஹம்சா போன்ற எங்கட ட்ரைப்ல இருந்து வரணும். அவங்க தான் எங்களுக்கு சரியாக மெச்சாகுவாங்க. நீங்க மெச்சான், ஆனா நாங்க வந்தது உங்களை அல்ல நோக்கம், அவர்கள் தான் எங்களுக்கு நோக்கம், அவர்களை அனுப்புங்க என்று சொன்ன மாத்திரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கும் யா உபைதா இப்னு ஹாரிஸ், வகும் யா ஹம்சா, வகும் யா அலி. உபைதா இப்னு ஹாரிஸ் முக்கியமான ஒரு போராளி. அதே போன்று ஹம்சா அலியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹம்சா அலி மூன்று பேர்களையும் பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் மூன்று பேர்களும் எழுந்திருந்து அந்த மூவரோடையும் நீங்கள் போரிடுங்கள், சண்டையிடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த மூவரும் அந்த மூவரை நோக்கி போகின்றார்கள். அந்த நேரத்திலே உபைத இப்னு ஹாரிஸ் யார்கிட்ட போறாரு? உபைத இப்னு ஹாரிஸ் வந்து, அதாவது அவர்கள் தான் அந்த மூவர்லேயுமே வயது முதிர்ந்தவராக இருந்தார். உபைத இப்னு ஹாரிஸ் அவர் வந்து உத்பாவோட கொஞ்சம் வயதுல மூத்தவன் தான், உத்பாவோட போரிட போறாரு. அதே போன்று ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஷைபாவோடையும், அதே போன்று அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வலீதோடையும். ரிவாயத்துகள்ல கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்குது. அலி வந்து யாரோட? வலீதோடையும். உத்பா வந்து உத்பாவோட உபைதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அதே போன்று ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஷைபாவோடையும் அந்த மல்யுத்தம் போரிடுவதற்காக போகின்றார்கள். போன வேகத்தில் ஹம்சாவும் அலியும் அவர்களுடைய அந்த இரண்டு எதிரிகளையும் மிக வேகமாக வீழ்த்தி விட்டார்கள். யார? ஷைபாவையும் வலீதையும் ஒரே வட்டிலே கதையை முடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் யாருக்கிடையில? உத்பாவுக்கும் உபைதாவுக்கும் இடையில் வாள்வீச்சுக்கள், தாக்குதல்கள். அங்கே உபைத இப்னு ஹாரிஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையாக தாக்கப்படுகின்றார்கள். அவர்களால் எதிர்த்து தாக்க முடியாத அளவுக்கு தாக்கப்படுகின்றார்கள். உடனடியாக ஹம்சா மீண்டும் அந்த உத்பாவை பாய்ந்து தாக்கி அவனையும் கொலை செய்து விட்டார்கள். இப்ப ஹம்சா மொத்தத்தில் எத்தனை பேர் இதுவரை கொலை செஞ்சிட்டாரு? இப்ப மூணு பேரை கொலை செஞ்சிட்டார். ஏற்கனவே அந்த அஸ்வத் இப்னு அப்துல் அசத் கொலை செஞ்சிருக்கிறாரு. அதே போன்று அவருடைய இந்த மல்யுத்தத்தில் எதிரியாக இருந்த ஷைபாவை கொலை செஞ்சிருக்கிறாரு. அதே போன்று ஷைபாவுடைய சகோதரர் தான் உத்பா, மூத்த சகோதரர் உத்பாவை கொலை செஞ்சிருக்காரு. யாருக்கு எதிர்த்து போரிட்டவர்? யாரோட சண்டையிட்ட? யாரோட சண்டையிட்டவர்? உபைதா இப்னு ஹாரிஸோட சண்டையிட்டு உபைதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு தாக்கப்பட்டதும் ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேகமாக பாய்ந்து அந்த உத்பாவை கொலை செய்து விட்டாங்க. இந்த உபைதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அவங்க அதே அந்த தாக்குதலால் காயமுட்டு பத்ருடைய யுத்தத்துக்கு 5-6 நாட்களுக்கு பின்னால் நபி அவர்கள் திரும்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, சஃப்ரா என்று சொல்லக்கூடிய இடத்திலே, மதீனாவுக்கு திரும்பி செல்லக்கூடிய வழியிலே அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் அந்த தாக்குதலின் காரணமாக. இப்படியாக இந்த மூன்று தளபதியினர்களும் முக்கியமான போராளிகளுடைய இழப்பு அவர்களுக்கு ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. ஏன்? ஆரம்ப கட்டமே கலவரம் தான். முதல் ஒருத்தரை இழந்து அதுக்கு பின்னாடி இந்த மல்யுத்தத்திலையும் மூன்று பேரை இழந்து, இப்படியாக இது ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. இந்த ஆறு பேர்களை வைத்துத்தான், இந்த மல்யுத்தம் புரிந்த ஆறு பேர்களுடைய விடயத்தில் தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜுடைய 19வது வசனத்தை இறக்குகின்றான். அந்த தொடர் வசனம் வருகின்றது. இந்த இரண்டு அணியர்களும் மூன்று மூன்று பேர்களும் ஆறு பேர்களும் இஹ்தஸமு ஃபி ரப்பிஹிம், அவர்களுடைய இறைவனுடைய விடயத்திலே வாதிட்டவர்கள். ஒரு சாரார் அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் தான் ஏக இறைவன், அவனை மாத்திரம்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் வந்திருக்கோம் என்று வாதிட்டவர்கள். அடுத்தவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூதர் போன்றவர்கள் சத்தியமிட்டு சொல்லுகின்றார்கள், இந்த ஆறு பேருடைய விடயத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது, இந்த வசனம் இறங்கியது என்று அவர்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள். அப்ப இந்த மூவர்களுடைய இழப்புக்கு பின்னால் பொதுவான அந்த தாக்குதல் ஆரம்பமாக போகின்றது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது தாக்குதலுக்கான கட்டளையை கொடுப்பதற்கு முன்னால் என்ன இருக்கின்றது, அல்லாஹ்விடத்திலே இறைஞ்ச ஆரம்பிக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். ஏன், படையினர்களுடைய நிலைமையை பார்த்தால் அவர்கள் ஈமானிலே உறுதியாக இருந்த பொழுதிலும் எண்ணிக்கையிலே மிக சொற்பமானவர்கள். அப்ப சபப் என்று ஒன்று இருக்கின்றதா இல்லையா, அந்த சபபையும் பார்க்கத்தான் வேண்டும். படையினர்களுடைய எண்ணிக்கை மிக சொற்பமானவர்களாக இருக்கின்றார்கள். ஏன், எதிர்பாராத ஒரு யுத்தமாகத்தான் இந்த பத்ருடைய யுத்தம் நடந்தது. அவர்கள் இந்த யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி மதீனாவுல இருந்து வரவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே மிகவுமே மனமுருகி பிரார்த்தனை செய்வதற்காக அவர்களுடைய கூடாரத்தில் இருந்து மிகவுமே மனமுருகி நபி அவர்கள் துவா செய்கின்றார்கள். என்ன கேட்கின்றார்கள் பாருங்கள், அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, இறைவா எனக்கு அளித்த வாக்கை நீ இன்றைய தினத்திலே நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உறுதியாக கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அன்ஷுதுக அஹ்தக வவஅதக, நீ வாக்களித்த வாக்குறுதியை எங்களுக்கு செய்த அந்த அருதிமானத்தை நீ இன்றைய தினத்திலே நிறைவேற்றி விடுவாயாக. அந்த யுத்தம் அப்படியே ஆரம்பமாகி அப்படியே யுத்தம் நடக்க ஆரம்பமாகின்றது. நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், அங்கே யுத்தம் அப்படியே அம்பு வீச்சுகளோட யுத்தம் நடக்க ஆரம்பமாகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மென்மேலும் துவா செய்கின்றார்கள். என்ன செய்கின்றார்கள், நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத் அல்யௌம் லா துஅபத், இறைவா இன்றைய தினத்திலே இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் அல்லது இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால், இன் துஹலக ஹாதிஹில் இஸாபா அல்லது இன் துஹலிக ஹாதிஹில் இஸாபத் அல்யௌம் லா துஅபத், இனிமேல் இந்த பூமியிலே நீ வணங்கப்பட மாட்டாய். ஏன், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இறுதி நபியுடைய இறுதி உம்மத்தினர்கள். இந்த சிறிய கூட்டம் இன்றைய தினத்திலே அழிக்கப்படும் என்று சொன்னால் இனி இந்த பூமியிலே நீ வணங்கப்பட மாட்டாய் இறைவா. அல்லாஹும்ம இன் ஷஅத லம் துஅபத் பஅதல் யௌமி அபதா, நீ நாடினால் இன்றைய தினத்துக்கு பின்னால் இந்த பூமியிலே நீ வணங்கப்படவே மாட்டாய். அப்படின்னு அர்த்தம் என்ன, நாங்கள் அழிக்கப்பட்டால் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள், ஆகவே இந்த கூட்டத்தை நீ பாதுகாத்து கொடுத்து விடுவாயாக என்று இறைவனிடத்திலே மிகவுமே அழுத்தமாக திருப்பி திருப்பி துவா செய்கின்றார்கள். இந்த நிலைமையை நபி அவர்களுடைய பரிதாபமான இந்த மனமுருகிய நிலையை அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்து சொல்கின்றார்கள், ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே போதும் போதும், வகத் அல்ஹத்த அலா ரப்பிக், உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்து விட்டீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான், ஆகவே போதும் அல்லாஹ்வுடைய தூதரே என்று நபி அவர்களை சமாதானப்படுத்துகின்றார். அந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா அவனுடைய மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகின்றான், வஹி அறிவிக்கின்றான். என்ன சொல்லுகின்றான், அன்னி மஅக்கும் ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு சஅல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ரஅப் ஃபத்ரிபு ஃபௌகல் அனாக் வத்ரிபு மின்ஹும் குல்ல பனான். அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அந்த மலக்குமார்களுக்கான கட்டளை அல்லாஹ் தஆலா இடுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இஸ் யூஹி ரப்புக இலல் மலாயிகா, இஸ் யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி அன்னி மஅக்கும், அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய இறைச்சகன் மலக்குமார்களுக்கு வஹி அறிவிக்கின்றான். என்ன சொல்லுகின்றான், அன்னி மஅக்கும், அமரர்களே மலக்குமார்களே நான் உங்களுடன் இருக்கின்றேன், ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் பலப்படுத்தி விடுவீர்களாக, சவுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ரஅப், இறை நிராகரித்தவர்களுடைய உள்ளத்திலே நிச்சயமாக நான் என்ன செய்வேன், பயத்தை அச்சத்தை பீதியை போட்டு விடுவேன், ஃபத்ரிபு ஃபௌகல் அனாகி வத்ரிபு மின்ஹும் குல்ல பனான், அவர்களுடைய பிடரிகளுக்கு மேலால் நீங்கள் வெட்டுங்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகின்றான், அவர்களுடைய பிடரிகளுக்கு மேலால் அவர்களை நீங்கள் வெட்டிவிடுங்கள். அதே போன்றே அவர்களை அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் சரித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா அதற்கு முன்னால் உள்ள 9வது வசனத்திலே சொல்லுகின்றான், இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமிதுக்கும் பல்ஃப் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். நபியிடத்தில் அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறார், யுத்தத்துக்கு பின்னால் தான் இந்த வசனங்கள் இறங்குகின்றது. இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைச்சகனிடத்திலே இறைவனிடத்திலே உதவி கோரிய நேரத்தை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்த்து பிரார்த்தித்த நேரத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா ஃபஸ்தஜாப லக்கும், உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து, அன்னி முமிதுக்கும் பி அல்ஃப் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், நான் உங்களுக்கு நிச்சயமாக மலக்குமார்களே 1000 பேர்களை உங்களுக்கு பின்னால் அனுப்பி நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இது ஒரு முக்கியமான வசனம் சோர்களே. இந்த வசனத்தை சற்று கொஞ்சம் விரிவாக நாங்கள் அவதானிப்போம் இந்த இடத்திலே. அதாவது சூரத்துல் அன்பாலுடைய 9வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் உங்களுடைய இறைச்சகனிடத்திலே உதவி தேடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா உங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து உங்களுக்கு 1000 அமரர்களை உதவியாட்களாக அனுப்பி அல்லாஹு தஆலா உதவி செய்தான். இது வந்து சூரத்துல் அன்பாலுடைய 9வது வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது இந்த வசனம். அப்ப இதிலே முர்திஃபீன் என்ற வார்த்தை வந்திருக்கின்றது. அரபு தெரிந்தவர்களுக்கு சில நேரம் தெரியும், முர்திஃபீன் என்று சொன்னால் 2 கருத்துக்களை தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். முர்திஃபீன் என்று சொன்னால் உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்று போரிடக்கூடிய 1000 பேர்கள். அப்ப நீங்க அந்த காவிர்களுடைய பார்வையில சஹாபாக்கள் தான் தென்படுவார்கள், ஆனால் அவர்களுக்கு பின்னால் 1000 மலக்குமார்கள் போராளிகளாக இருந்து இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இவர்களோட 2.5 கலந்து போரிட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பார்வைக்கு யார் தெரிவிடுவார்கள்? முஸ்லிம்கள் தான் தெரிவிடுவார்கள். ஆனால் அமரர்கள் இந்த மூமிங்களுக்கு பின்னால் இருந்து இவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு உறுதிப்படுத்திக் கொண்டு அல்லாஹ் சொன்னதை போன்று ஃபஸபித்துல்லதீன ஆமனு, அவர்களை அந்த மூமிங்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்று அல்லாஹுடைய கட்டளை கொப்ப அவர்களுக்கு உறுதியை வழங்கிக் கொண்டு அவர்களை முன்னேறி செல்வதற்காக வேண்டி உறுதியை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால், இந்த இடத்திலே முர்திஃபீன் என்று சொன்னால் இந்த 1000 பேர்களும் ஒரே அடியாக வரவில்லை, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சிறு சிறு படையினர்களாக இறங்குவார்கள் வானத்திலே இருந்து என்ற கருத்தும் இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு கருத்து இருக்கின்றது, இந்த 1000 பேரோடு நின்றுவிட மாட்டாது இந்த மலக்குமார்களுடைய படை, இவர்கள் இதுவரைக்கும் 5000 வரைக்கும் வருவார்கள். சூரத்து ஆலி இம்ரான்லே அல்லாஹு தஆலா இதை விளங்கப்படுத்துகின்றான், வலக்கத் நஸரக்கும்ல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் பத்ர் போர்க்களத்திலே இழிவானவர்களாக மிகவுமே பலவீனமானவர்களாக பலம் குன்றியவர்களாக இருந்த நேரத்திலே உங்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்தான். ஆகவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இது தகூலு லில் முஃமினீன், நபியே நீங்கள் மூமின்களை பார்த்து என்ன சொன்னீர்கள், அலன் யக்ஃபியக்கும் அய் யுமித்துக்கும் ரப்புக்கும் பி தலாசதி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முன்ஸலீன். உங்களுக்கு அல்லாஹ் 3000 பேர்கள் கொண்ட அமரர்களுடைய படையினர்களை இறக்கி வைத்து அல்லாஹு தஆலா உதவி செய்தது உங்களுக்கு போதாதா என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், பலா இன் தஸ்பிரு வதத்தகு வயாதூஹும் வயாதூக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுக்கும் ரப்புக்கும் பி 5000 மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன். இல்லை, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி சகித்துக் கொண்டு பொறுமையுடன் உறுதியாக இருந்திருந்தால் உங்களுக்கு 5000 பேர்களை கொண்டு அல்லாஹு தஆலா உதவி செய்வான். அப்ப இந்த 2 வசனங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு குர்ஆன்ல ஒன்னுக்கு பின் முரண் இருக்கின்றது என்ற கருத்தை பேசக்கூடியவர்கள் இந்த 2 வசனங்களையும் காவிர்கள்ல எதிரிகள்ல இந்த வசனங்களை முன்வைக்கின்றார்கள். சூரத்துல் அன்பால் அல்லாஹு தஆலா பத்ர் யுத்தத்திலே 1000 பேர்களை கொண்டுதான் மலக்குமார்கள் 1000 பேர்களை இறக்கித்தான் உதவி செய்தான் என்று சொல்லுகின்றான். ஆனால் சூரத்து ஆலி இம்ரான்லே அல்லாஹு தஆலா 5000 பேர்கள் வரை கொண்ட மலக்குமார்களை இறக்கி வைத்ததாக சொல்லுகின்றான். அப்ப ஒண்ணு கொண்டு முரணாக இருக்குதா இல்லையா? மேலோட்டமா பார்த்தா முரண் தான். இதுக்கு அருமையான விளக்கத்தை தஃப்ஸீருல் உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சோர்களே, ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று சூரத்துல் அன்பாலுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா அவன் பிரயோகித்திருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகத்தை பார்த்தால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அணி அணியாக வரக்கூடிய 1000 மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வதாக வாக்களித்தான் என்று சொன்னா அது 1000 நின்று விடாது, அது 3000 மாறி அது 5000 வரைக்கும் வரும் என்ற ஒரு கருத்தை தஃப்ஸீருடைய உலமாக்கள் விளக்கமாக சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வசனம் சூரத்து ஆலி இம்ரானிலே இறங்கப்பட்ட வசனம் வந்து இது பத்ர் யுத்தத்தை ஒட்டியதாக இல்லை, மாறாக இது உஹத் யுத்தத்துடைய சம்பவத்திலே வந்தது. உஹத் யுத்தத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களுக்கு அல்லாஹு தஆலா 3000 பேர்களை கொண்ட படையின் மூலமாக உதவி செய்திருக்க அல்லாஹ் போதுமானவன், நீங்கள் பொறுமையாக இருந்து சகித்துக் கொண்டு உறுதியாக இருந்து போரிட்டிருந்தால் உங்களுக்கு 5000 பேர்கள் கொண்ட அந்த மிகப்பெரிய படையை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்க போதுமானவன், ஆனால் நீங்கள் பொறுமை இழந்தீர்கள், தலைமைத்துவத்தின் கட்டுப்பாட்டை இழந்தீர்கள், நிலை குலைந்தார்களா இல்லையா உபதேசத்தில் பின்னால் வரும் விளக்கம், அதனால் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்ப மலக்குமார்கள் உபதேசத்தில் இறங்கப்பட்டார்களா? இல்லை, இறக்கப்படவில்லை. ஏன்? அந்த சஹாபாக்கள்லே ஒரு சாரார் தலைமைத்துவத்தின் கட்டளையை மீறியதன் காரணமாக யுத்தத்துடைய திசை மாற்றப்பட்டது, அதனால் அவர்கள் நிலை குலைந்தார்கள், நபி அவர்கள் கூட கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி பரப்பப்படும் அளவுக்கு யுத்தத்துடைய நிலைமை மாறிவிட்டது. அதனால் அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்களை உஹதிலே இறக்கவே இல்லை. ஆகவே அந்த ஆலி இம்ரானுடைய வசனங்கள் உஹத் யுத்தத்தை கருத்தில் கொண்டுதான் இறங்கப்பட்ட வசனம். ஆகவே அன்பாலுடைய வசனம் முன்னால் சொல்லப்பட்ட இந்த சூரத்துல் அன்பாலுடைய 9 வசனம் பத்ருடைய யுத்தத்திலே இறங்கப்பட்ட வசனம் என்று சொல்லியும் விளக்கம் கொடுத்து அருமையான இந்த விளக்கத்தை தஃப்ஸீருடைய உலமாக்கள் விளக்கியிருக்கின்றார்கள். ஆகவே எது எப்படி இருந்தாலும் பத்ருடைய யுத்தத்திலே மலக்குமார்கள் இறங்கினார்கள் என்பதே குர்ஆனுடைய இந்த வசனத்தின் மூலமாகவும் அதே போன்று சஹீஹான ஹதீஸ்களையும் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கான ஒரு சில சான்றுகளை சுருக்கமாக பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹோர்களோட அவர்களுக்காக தயார் செய்யப்பட்ட அந்த தலைமைத்துவத்துக்காக தயார் செய்யப்பட்ட அந்த கூடாரத்திலே உட்கார்ந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் கண்ணை எறுகின்றது, அப்படியே கண் விழித்து அவர்கள் தலையை உயர்த்துகின்றார்கள். அபூபக்கரை பார்த்து சொல்லுகின்றார்கள், அப்ஷர் யா அபூபக்கர், அபூபக்கரே நீங்கள் நற்செய்தி பெறுங்கள், அல்லாஹு தஆலா இதோ ஜிப்ரீலை அனுப்பிவிட்டான், ஹாதா ஜிப்ரீலோ அலா சனாயாஹு நக, இதோ ஜிப்ரீல் ஒரு அழகான குதிரையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள், புழுதி படிந்த ஆடையுடன் இதோ யுத்தத்துக்காக தயாராகி ஜிப்ரீல் வந்து விட்டான். நபியர்கள் சொல்லுகின்றார்கள், யாரு ஜிப்ரீல்? சாதாரணமானாலா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய யதார்த்த நிலை, அவர்களுடைய சரியான படைகோலத்தை பத்தி நபி அவங்க சொல்றாங்களா இல்லையா? 600 இறக்கைகள், அதுல ஒரு இறக்கைய அவங்க அப்படியே விரிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் கீழ்வானம் அப்படியே இருண்டு விடும், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அவர்கள் அந்த யதார்த்தமான தோற்றத்திலே வரவில்லை, சாதாரண மனித உருவம் எடுத்துத்தான் வருகின்றார்கள். அவர்கள் ஒரு குதிரையிலே வந்திருக்கின்றார், இதோ எங்களுடன் இருந்து போர் புரிவதற்காக ஜிப்ரீல் வந்து விட்டார். நபி அவர்கள் உடனடியாக அவர்களுடைய கவசத்தை எடுத்து அணிகின்றார்கள், அவர்களுக்கும் ஒரு உற்சாகமும் வேகம் வந்து விட்டது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக இந்த கூட்டத்தினர்கள் எதிரணியினர்கள் இந்த காவிர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள், இவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள், விரண்டோடுவார்கள், நிச்சயமாக இந்த யுத்த களத்தில் இருந்து தோற்கடிக்கப்பட்டு விரண்டோடுவார்கள் என்ற அந்த குர்ஆனிய வசனத்தை படித்தவர்களாக, சூரத்துல் கமருடைய குர்ஆனிய வசனத்தை படித்தவர்களாக, கவசத்தை நபி அவர்கள் அணிந்து அந்த இடத்தில் இருந்த பொடிக்கற்களை கொண்ட ஒரு மண்பிடியை எடுத்து அந்த காவிர்களுடைய படையை நோக்கி வீசுகின்றார்கள். அந்த வீசிய நேரத்திலே நபியர்கள் சொல்லுகின்றார்கள், ஷாஹத்தில் வுஜூ, இந்த முகங்கள் எல்லாம் இழிவாகிவிடட்டும் என்று சொல்லி நபியவர்கள் வீசிய நேரத்திலே அந்த மண் எல்லாம் காவிர்களுடைய கண்ணிலையும் வாயிலையும் அவர்களுடைய மூக்கு துவாரங்களின் ஊடாகவும் போகின்றது. இதை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வமா ரமைத இத ரமைத வலாக்கின் அல்லாஹ ரமா. இந்த வசனங்களை சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் சோர்களே. சூரத்துல் அன்பாலே அல்லாஹு தாலா, இதோடு நாங்கள் தலைப்பு சுருக்கிக் கொள்ளலாம். சூரத்துல் அன்பாலே அல்லாஹு தாலா தொடராக சொல்லக்கூடிய வசனங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பத்ர் யுத்தத்தை ஒட்டி வந்த வசனங்கள் அருமையான வசனம் வசனங்கள் சோர்களே. அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அந்த 9 வசனத்தை பாருங்கள், இஸ்தஸ்தகீஸூன ரப்பகும் ஃபஸ்தஜாப லகும் அன்னி முமிதுக்கும் பில்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்ட நேரத்திலே உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து, அதாவது பல அணியினர்களாக வரக்கூடிய ஆயிரம் மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்த நேரத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வமா ஜஅலஹு அல்லாஹு இல்லா புஷ்ரா வலி தத்மா இன் பிஹி குலூபுக்கும் வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹி இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். அதை அல்லாஹு தஆலா ஏன் ஏற்படுத்தினான் என்று சொன்னால், இப்படியான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா ஏன் ஏற்படுத்தினான் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு சுபசோசனமாகவும் ஒரு நற்செய்தியாகவும் உங்களுடைய உள்ளங்கள் சமாதானம் அடைவதற்காக வேண்டியும், நாங்கள் சிறிய கூட்டத்தினர்களாக இல்ல, எங்களோட வானத்தின் அல்லாஹுடைய அமரர்கள் எங்களோட இரண்டரை கலந்து எங்களோட உதவியாக இருந்து போர் செய்கின்றார்கள் என்று மன அமைதி பெறுவதற்காக வேண்டியும் தான் அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்தான். வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ், உதவி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மாத்திரம் தான் கிடைக்கும். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அல்லாஹு தஆலா மிகைத்தவன் அதே நேரத்தில் ஞானமிக்கவன். إذ يغشيكم النعاس أمنة منه وينزل عليكم من السماء ماء ليطهركم به ويذهب عنكم அங்கும் ரஜித ஷைத்தானி ஒளி இயர்பித அலா குலூபிக்கும் பிஹில் அக்தாம். ஏற்கனவே படித்த அந்த வசனம், சென்ற வாரம் நாங்கள் இந்த வசனத்தை பார்த்தோம். அல்லாஹு தாலா மலையை அனுப்பி அவர்களுக்கு என்ன செய்தான், அமைதியாக தூங்குவதற்கும் அவர்களுடைய அழுக்குகளை நீக்கி அவர்களுடைய கால்பாதங்களை பலப்படுத்துவதற்காக வேண்டியும், ஷைத்தானுடைய அந்த மோசமான கெட்ட எண்ணங்களை உள்ளத்தில் இருந்து களைவதற்காக வேண்டியும் அல்லாஹு தாலா என்ன செய்தான், அவர்களுக்கு ஒரு சிறு தோக்கத்தையும் போட்டான். அதே நேரத்திலே மலையையும் ஒரு தூற்றல் மலையையும் அல்லாஹு தலை இறக்கி வைத்தான். மேலும் சொல்லுகின்றான், இது யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி அன்னி மஅகும், அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு ஒஹி கற்பிக்கின்றான், கட்டளை பிறப்பிக்கின்றான், நான் உங்களுடன் இருக்கின்றேன். அந்த மூமிங்களுக்கு நீங்கள் உறுதிமொழி அளித்து விடுங்கள், அந்த காவிர்களுடைய உள்ளத்திலே நான் பயத்தை பீதியை நான் போட்டு விடுவேன். ஃபதரிபு ஃபௌகல் ஆனாகி வதரிபு மின்ஹும் குல்ல பனான், நீங்கள் அந்த காவிர்களுடைய பிடரிகளுக்கு மேலால் அவர்களை கழுத்துகளுக்கு மேலால் விட்டுங்கள். அதே போன்றே அவர்களுடைய ஒவ்வொரு பூட்டுகளையும் இணைப்புகளையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். ذلك بانهم شاقوا الله ورسوله, அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்த்து போரிட வந்திருக்கின்றார்கள். ومن يشاقق الله ورسوله, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கின்றார்களோ, فان الله شديد العقاب, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ذلك فذوقوه ان للكافرين عذاب النار, அவர்களை பார்த்து சொல்லப்படும், ذلكم فذوقوه, இதோ இதனை நீங்கள் அனுபவிங்கள். وان للكافرين عذاب النار, நாளை மறுமையிலே காவிர்களுக்கு நரக வேதனை இருக்கின்றது. இதெல்லாம் சூரத்துல் அன்பாலுடைய பதிலுடைய யுத்தத்தை ஒட்டி இறங்கிய வசனங்கள். يا ايها الذين امنوا اذا لقيتم الذين كفروا زحفا, எதிரணிகள் காவிரான அணிகள் உங்களை எதிர்த்து வரக்கூடிய அந்த படையினர்களை நீங்கள் சந்தித்தால் அவர்களை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், முன்னேறி வரக்கூடிய அந்த படையினர்களை கண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். ஃபலாசுவல்லூஹுமுல் அத்பார், நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடி விடாதீர்கள், நீங்கள் உறுதியாக இருந்து தாக்குப்பிடியுங்கள். உமை யுவல்லிஹிம் யௌம இதின் துபரஹு, அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே யுத்த களத்திலே எதிரிகள் முன்னேறி வரக்கூடிய நேரத்திலே அவர்களை நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடினீர்கள் என்று சொன்னால், இரண்டு கட்டத்தில் ஓடலாம். ஒன்று வந்து மறைந்திருந்து தாக்குவதற்காக வேண்டி கொஞ்சம் பின்வாங்கலாம், அல்லது இன்னும் ஒரு படைப்பிரிவோடு சேர்ந்து எதிர்த்தாக்குதல் செய்வதற்காக வேண்டி கொஞ்சம் பின்வாங்கலாம். இல்லாமல் நீங்க புறமுதுகு காட்டி ஓடினால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இல்லா முதஹர்ரிஃபன் லிக்தாலின் ஓ முதஹய்யிஸன் இலா ஃபியா, மறைந்திருந்து தாக்குவதற்கு அல்லது இன்னொரு படையோடு சேர்ந்து அவர்களை எதிர்த்து தாக்குவதற்காக நீங்க கொஞ்சம் பின்வாங்கினால் உங்களுக்கு குற்றம் இல்ல. அப்படி இல்லாம நீங்க யுத்த களத்தில் இருந்து விரண்டு ஓட வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த எதிரணியை விட்டு நீங்கள் விரண்டோடினால், ومن يولهم يومئذ دبره الا متحرفا لقتال او متحيزا الى فئه فقد باء بغضب من الله, அல்லாஹ்வுடைய கோபத்துடன் தான் அவன் திரும்புகின்றான். கடுமையான எச்சரிக்கை. அப்ப யுத்த களத்தில் இருந்தே திரும்பி ஓடுவதற்கின்றதே இது பெரும்பாவங்கள் உண்டா இல்லையா? அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு பெரும்பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் சொன்ன ஹதீஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா? உங்களை அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பெரும்பாவங்கள், அதுல முதலாவது என்ன சொன்னார்கள், அல்லாஹுக்கு இணை வைத்தல், அதுல இருந்து ஆரம்பித்து கொலை வட்டி அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவதே, இப்படியாக தொடராக சொல்லி வந்தே என்ன சொல்லுகின்றார்கள், யுத்தம் மும்முரமாக நடைபெறக்கூடிய நேரத்திலே நீங்கள் பயந்து புறமுதுகு காட்டி ஓடுவதற்கின்றதே இதுவும் உங்களை அழித்தொழிக்கக்கூடிய ஏழு மகாபெரிய பாவங்களே ஒன்று. அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றான். அன்றைய தினத்திலே யார் அந்த காவிர்களுக்கு புறமுதுகு காட்டி ஓடுகின்றானோ அவன் பின் அதாவது பின்வாங்கி செல்லுகின்றானோ அவன் அல்லாஹுடைய கோபத்துடன் திரும்புகின்றான். அவன் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம், அது மிக மோசமான தங்குமிடமாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் அந்த பத்ருடைய யுத்தகலத்திலே காவிர்களை நீங்கள் தாமாக கொலை செய்யவில்லை, அல்லாஹுதான் அவர்களை கொலை செய்தான். நபி அவர்கள் அந்த மண்பிடியை எடுத்து வீசிய நேரத்தில் அவர்களுடைய மூக்கில அவர்களுடைய கண்ணில வாய்க்குள்ள எல்லாம் போகலாமாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எரிந்த நேரத்திலே நீங்கள் அதை எரியவில்லை, அல்லாஹ்தான் எரிந்தான். அந்த அர்த்தம் என்ன? அல்லாஹ்தான் அந்த உங்களுடைய நீங்கள் வீசிய அந்த மண்பிடிக்கு அவ்வளவு பெரிய வேகத்தை கொடுத்தான். அது எங்கே சென்றடைந்தது? அப்ப நபி அவங்க கூடாரத்தில் இருந்து வீசிய நேரத்தில் அந்த எதிரணிக்கு சென்றடைந்து அவர்களுடைய மூக்கு துவாரங்களுக்குள்ள கண்ணுக்குள்ள வாய்க்குள்ள எல்லாம் போறதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எரிந்த நேரத்திலே நிச்சயமாக நீங்கள் அறியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான். ஒளியுபலியல் முஃமினீன மின்ஹு பலாஅன் ஹஸனன் இன்னல்லாஹ ஸமீஊன் அலீம். அன்றைய தினத்திலே அல்லாஹ் அந்த மூமின்களுக்கு மகத்தான கூலியை கொடுப்பதற்காக வேண்டி இப்படி செய்தான். தாலிக்கும் அன்னல்லாஹ மூஹினு கைதில் காஃபிரீன், தொடராக வருகின்றது. அது எதற்காக என்று சொன்னால் காவிர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹு தஆலா பலவீனப்படுத்துவதற்காக வேண்டி. அப்படியே அந்த தொடர் வசனங்களை நீங்க படித்து பாருங்கள் சகோதரர்களே. சூரத்தோ அந்த அன்பாலுடைய வசனங்கள் 19வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அருமையாக அந்த பத்ருடைய யுத்தத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு முன்னால் சித்தரித்து காட்டுகின்றான். அன்றைய அந்த பத்ர் போர்க்களத்தில் நடந்த நிகழ்வுகள் இதிலே இன்னும் அந்த மலக்குமார்கள் அவர்கள் எப்படி அந்த காவிர்களை எதிர்த்து போரிட்டார்கள், அதை எப்படி எப்படி எல்லாம் கண்டார்கள், அதே நேரத்திலே அந்த பத்ர் போர்க்களத்திலே இப்லீஸ் சைத்தானுடைய நடவடிக்கை எப்படியாக இருந்தது என்ற நிகழ்வுகளையும், மிக முக்கியமான ஒரு வீரனாகிய அந்த அபூஜகளுடைய இறுதி முடிவு அல்லாஹு தஆலா எப்படி ஒரு சிறிய இரண்டு வாலிபர்களின் மூலமாக, அன்சாரி வாலிபர்களின் மூலமாக அவனுடைய அதாவது முடிவை மிக இழிவானதாக அல்லாஹு தஆலா ஆக்கினான் என்ற நிகழ்வுகளையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார அமர்வுலே சற்றே விரிவாக பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.